தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவினூறு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய இதயத்தையும் புதிய சதையையும் புதிய ஒரு ஆற்றலையும் ஆண்டவர் உங்களுடைய உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு வல்லமையான உயிர் மூச்சையும் வைத்து உங்களை புதுப்பிக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நான் என்ன செய்தால் கடவுள் எனக்கு இதையெல்லாம் செய்வார் என்பதை அறிந்து கொள்ள இதோ இந்த திருப்பலியில் என் காதுகளை, என் இதயத்தை, என் கண்களை திறந்திரளும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே உண்மையை நம்ம உணர உதவி செய்வார். இந்த பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37 இறைவசனங்கள் 1-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்குள் இறைவாக்கு உரை, உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகி ஆண்டவர் இந்த எலும்புகளுக்குள் இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றின் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை, மானிடா, இறைவாக்கு உரைத்தது உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான்கு காட்சிகளிலிருந்து உயிர் மூச்சு வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரல் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ராயல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்தது அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளினின்றி மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டிற்கு குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தது, நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் ஆள் மீட்படைந்தோ எதிரியின் கையின்று, அவரால் மீட்கப்பட்டோ கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோ சொல்வார்களாக. பல நாடுகளின்று ஒன்று சேர்க்கப்பட்டோ சொல்வார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலலி நிலத்தில் பால்வெளியில் சில அழைந்து திரிந்தன. குடியிருக்குமாறு ஒரு நகரத்திற்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றன, தாகமுற்றன, மனசோர்வுற்று களைத்து போயின. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தன. அவர்களுக்கு குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார். பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 34-40 முடிய. இயேசு சதிசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த திருப்பலி வழியாக இந்த சிறப்பான இறைவார்த்தையினுடைய பகிர்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கடவுளோடு பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய இரக்கம் என்னாலும் நம்மை தாங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தப்படுகிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் சரியானவற்றை தேர்ந்து தெளிந்து அதை நம்ம என்ன செய்யணும், கடவுளுடைய பிள்ளைகள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கடவுள் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம், விலங்குகளைப் போல இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு. அவர்களெல்லாம் மனிதர்கள் அல்ல, விலங்குகள் அப்படின்னு. இன்றைக்கி விலங்குகள் கூட ரொம்ப அழகாக செயல்படுவதை நான் பார்க்குறோம். அதனால் இன்னி இந்த காலகட்டத்தில் மனிதர்களைப் போல மாறிடாதீங்கன்னு ஒருவேளை நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் தான் இன்றைக்கி விலங்குகளை விட, ஏன் இந்த விலங்குகளை கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போ விலங்குகள் எல்லாம் சரியாய் செய்கிறது தன்னுடைய நிலையை, அது நிறைய யூடியூப்லலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யாத போது கடவுள் விலங்குகளை விட சிறப்பாய் நம்மை படைத்திருக்கிறார் அப்படின்னா நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கிற விஷயங்களும் அதிகமாக இருக்கிற. ஆகவே தான் இந்த அருமையான நாளில் நம்ம சரியானவற்றை தேர்ந்து தெளிந்து செயல்பட ஆண்டவர் வார்த்தை வழியாக பேசிகிட்டே இருக்கிறாரு. நம்ம எப்போது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இல்லையோ அப்போ என்ன செய்வோம்னா சரியான ஒரு வழித்தடத்தை அடைத்து விடுவோம். இப்போ அப்பா அம்மா வந்து நமக்கு நல்லது சொல்லுவாங்க, உடனே என்ன செய்வோம், அவங்கள வாய்க்கு பூட்டு போடுவோம், நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்வோம். வேலை மனைவி கணவனுக்கு நல்லது சொல்லலாம், கணவன் மனைவிக்கு நல்லதை சொல்லுவாங்க. அப்போ உன் வேலையை பாருங்கள், நீங்கள் என்னுடைய இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு வகையில் நன்மை எங்கிருந்து வருகிறதோ அதை உடனே என்ன செய்வோம், அந்த நன்மையினுடைய ஊற்று கண்களை அடைத்துடுவோம். இன்றைக்கி நற்செய்தியில் இதனுடைய கிளிம்ஸ் இருக்குது, இதனுடைய ஒரு அடையாளம் நம்ம பார்க்குறோம். அதில் என்னன்னாக்க, இயேசு சதிசெயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அப்போ சதிசெயரை வாயடைக்க செய்தார்னா என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க பாருங்கள், ஏதோ ஒன்றை இயேசுவிடத்தில் எதிர்பதமாக நின்று பேசுகிறாங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு, அவர்களை வாயடைக்க செய்யும்படியாக அவங்கள பிளாக் பண்ணுறார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவிடமிருந்து நன்மைகள் வருதுங்கிறத அறிய மறுக்கிறாங்க. இயேசுவிடமிருந்து நன்மைகள் ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஜுடிஸ்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரெஜுடிஸ்ட் மைண்ட் அதாவது முன்சார்பு சிந்தனைகள். இவன் யார் சொல்கிறது, நம்ம யார் கேட்கறது, இவன் ஒரு சாதாரண ஆள், இவன் எந்த இதில் போய் படித்தான், எந்த இதில் போய் இவன் தன்னை உருவாக்கிக்கிட்டான் பாருங்கள். இப்படி வந்து இயேசுவை வந்து மதிப்பிடுகிற ஒரு உலகம் இன்றைக்கும் நம்ம எல்லா தளத்திலையுமே அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கி தேர்வு நிலை அப்படின்னு வருகிற போது யாரை நம்ம தெரிவு செய்கிறோன்னா உலக ரீதியாக யார் தங்களை வந்து பக்குவப்படுத்தி இருக்கிறார்களோ, படித்து அந்த படிப்பு அறிவை பெற்று எல்லாம் டாக்குமெண்ட்ஸில் நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு வைத்திருக்கிறவங்க எல்லாமே அங்கீகரிக்கப்படுறாங்க, மற்றவங்க அங்கீகரிக்கப்படுறதில்ல. அப்போது நாம் அப்படியெல்லாம் போக முடியாது. கடவுளுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும், சரியானதை தேர்ந்து தெளியணும். இப்போ படித்தவங்க எல்லாம் சரியாக தான் பேசுவாங்களான்னா இல்லை, கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய குடும்பங்கள் சிதைந்து போகிறது, என்ன பார்த்தா எல்லாம் படித்தவங்க. அப்போது நாம் எங்கிருந்து நன்மை வருகிறது என்பதை அறிய மறுக்கிற அந்த உள்ளத்தை நம்ம மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் வந்து இன்றைக்கி ஒரு அடையாளத்தை நம்ம கொடுக்குறார், முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட முழு மனத்தோட. நிறைய பேருக்கு இதெல்லாம் எல்லாம் எங்கே இருக்குது, இதயம் எங்கே இருக்குது, உள்ளம் எங்கே இருக்குது, மனம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது நமக்கு. எல்லாம் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம பகுத்து பார்க்க கற்றுக்கொள்ளணும். இதயம் இங்கே, அறிவு இங்கே, அதை அறிகிற ஆற்றல், அதை செயல்படுத்துகிற விதம், இது எல்லாமே வெளிப்படுத்தப்படுகிற. அப்போது இதில் வரக்கூடிய அந்த அடையாளங்கள், உன் மீது நீ அன்பு கூறுவது போல் அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக, இது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை என்று போடப்பட்டிருக்கிற இந்த மத்திய நற்செய்தியில் இந்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். கடவுள் அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறவங்களுடைய ஒரு உலகத்தில் கடவுள் அன்புக்கு இணையான இன்னொரு கட்டளை, இது மேலே கீழெல்லாம் எழுதலை, இணையாக. அப்போது கடவுளை அன்பு செய்வது எவ்வளோ முக்கியமோ அதே போல் அயலாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது இணையான ஒரு கட்டளை. இந்த கட்டளை தான் வந்து திருச்சட்ட நூல் முழுமைக்கும். நல்லா பாருங்கள், இதைத்தான் இயேசு சொல்கிறாரு, திருச்சட்ட நூல் முழுமைக்கும், இறைவாக்கு நூல்களுக்கும், ப்ராஃபட்டிக்கல் புக்ஸுன்னு சொல்லுவோம், ப்ராஃபட்டிக்கல் புக்ஸு, அதுக்கும் சட்ட நூல், ப்ராஃபட்டிக்கல் புக்ஸு, இது ரெண்டுக்குமே இதான் பேசிக். அவங்களுக்கு அந்த சட்டம் என்ன சொல்லுது, பைபிளில் சட்ட நூல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பாங்க, அப்புறம் ப்ராஃபெட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த இரண்டும் ரொம்ப அடிப்படையான அடையாளங்களை வைத்திருக்கிற இந்த இரண்டு நூல்களுக்கும் இந்த இரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகிறது என்று பதிலளித்தார். அப்போது இந்த அடிப்படையான காரியத்தை நம்ம அறிந்து வைத்திருக்கிறதோடு நின்று விடாமல் அதை என்ன செய்யணும், நம்ம செயல்படுத்த பார்க்கணும். அப்போ கடவுள் இன்னைக்கு முதல் வாசகத்துக்கு எசேக்கியல் 37 நமக்கு தெரிகிறது, அவர் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழக்கூடிய அந்த அடையாளத்தை வைத்திருக்கிற ஒரு பகுதி. இன்றைக்கி நாமும் கூட பார்த்திங்கனாக்கா இந்த காரியங்களெல்லாம் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஓடி 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 தளர்ந்து போன ஒரு நிலையில் நிறைய பேர் ஓடுறத பார்க்குறோம். பாட்டு கூட இருக்கிறது, ஓடி ஓடி தளர்ந்தவன் நான், இந்த பாட்டு, ஓடி ஓடி நம்ம தளர்ந்து போனோம் உலக காரியத்துக்குள்ளே, மூழ்கி மூழ்கி ஒரு கணவன் மனைவிங்கிற அன்புக்குள்ளே வாழ முடியாத நிலை. ஒவ்வொருத்தரும் பணியின் நிமித்தமாக வெவ்வேறு திசைகளில் வாழ்கிறாங்க, பிள்ளைகளை கொண்டுட்டு போய் அப்பா அம்மா வீட்டில், தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க, இப்படி நிறைய பிளவுகளை நம்ம பார்க்குறோம். எல்லாம் ஓடி கடைசியில் நான் எதையோ ஒன்றை இழக்கிற போது தான், ஐயோ நான் சரியாக ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டேனோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏறி நிற்கிறது. அதனால தான் நமக்கு சரியானதை செய்வதற்கு கடவுள் நமக்கு வழிகாட்டுறாரு, பேசுகிறார். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். அப்போது இன்றைக்கி கடவுள் வந்து இந்த எலும்புகள் உயிர் பெறச் செய்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறாருனா, இந்த அடையாளத்தையும் முதல் அந்த நச்செய்தி வாசகத்துடைய அடையாளத்தையும் சேர்த்து வைத்து பார்க்குற போது, நம்ம வெறும் எலும்புகள், நம்மளுடைய எலும்புகள் உயிர் பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். இந்த நச்செய்தி முதல் வாசகத்தில் அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். அப்போ உலர்ந்த எலும்புகளுக்கே இந்த வார்த்தையை கேளுங்கன்ற அறிவுறுத்தல் வைக்கப்படுகிறது. இப்போ நம்மெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு உலகத்துக்குள்ளே எவ்வளோ வேதனைகளோடு அந்த உலர்ந்த எலும்புக்கு ஒத்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் நம்மக்கிட்ட இருக்குது. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ட்ரை, எல்லாம் காஞ்சி போயிடுச்சு, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்குதா, ஒரு வெறுமையை நீ சந்திக்கிறையா, எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான், இனிமேல் என்கிட்ட மகிழ்ச்சியே இல்லைன்னு நீ வந்து விரக்தியினுடைய அந்த உலர்ந்த எலும்பினுடைய நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறாயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய வாக்கை கேளு, என்னுடைய வார்த்தையை நீ காது கொடுத்து கேளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன். இதெல்லாம் வந்து இட்ஸ் கிவிங் ஃபிகர் டு எ போன். ஒரு நமக்கு உடம்புக்குள்ளே வெறும் ஸ்கெலிட்டன், நம்ம எலும்பு கூடுன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த எலும்பு கூடை மட்டும் வச்சு பார்த்தோம்னா லுக்ஸ் வெரி ஆக்வர்டு இல்லையா, ரொம்ப நம்மளே நம்மளால் பார்க்க முடியாது, நம்மையே ஒரு அடையாளம் இல்லாத நிலையில் பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் மேலே கடவுள் செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்கள், நம்மை அழகுபடுத்துகிறது. அப்போ நம்மளுடைய முகம் அழகாகிறது, நம்முடைய உருவம் அழகாகிறது. அப்போ இதே போல தான் கடவுள் என்ன செய்கிறார், இந்த பாடிங்கிற அந்த அடையாளத்தை வச்சு, உடலுங்கிற அடையாளத்தை வச்சு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே அந்த உடலை ஒப்ப நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், புதியதாக மாற்றி தருவார், புதிய ஆசீர்வாதமாக அவர் என்ன செய்கிறாரு, மாற்றுறாரு. திருவெளிப்பாடு 21:5 அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம், அரியணையில் வீற்றிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார், மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை எழுது என்றார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வெறுமையை, ஒரு கணவன் கைவிடப்பட்ட நிலை, மனைவியால் கைவிடப்பட்ட நிலை, தனிமை, ஒருவேளை திடீர்னு நம்மளுடைய உறவு ஒன்றை இழந்துட்டோம் திடீர்னு இறந்துட்டாங்க, வீட்டில் டெத், கணவனோ மனைவியோ இல்லை பிள்ளைகளோ இறந்துட்டாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். இங்கெல்லாம் அருங்குடைக்கு ஒரு சில பேர் வருவாங்க, இழப்பினுடைய உச்சத்தில் நிற்கக்கூடியவங்க. கண்டிப்பாக அவங்களுடைய நிலைமையில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, கடவுளை பழிச்சிட்டு போயிடுவாங்க. நான் முதன்முறையாக அருங்குடைக்கு வந்தபோது அருங்குடையில் வந்து ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்கள முதன்முறையாக நான் பேசுகிறேன், அவங்க வீட்டில் இதே போல் ஒரு இறப்பு. அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, ஏன் ஆண்டவர் இந்த நபரை கொன்றார், அவங்களுடைய அந்த உறவை சொல்கிறாங்க, ஏன் வந்து இப்படி கடவுள் செய்தார், ஏன் வந்து கொன்னார் கடவுள். பாருங்கள், கடவுளை கொலைகாரனாக மாற்றுகிற ஒரு வேதனை. கடவுள் யாரை கொல்லலான்னு பார்த்துட்டே இருக்கிறாரா? இல்லை. அதனால் அது அந்த விஷயம் என் குடும்பத்தில் நடந்திருக்குன்னா நான் ஏன் நான் யோசிக்கணும், எங்கே தப்பு. அப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் தவறு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, ஒரு விபத்து நடந்திருக்குதுன்னா கடவுளும் என்ன செய்வார், அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவர் ஆறுதல் அளிக்கிற தெய்வமாக இருப்பார். எங்கே ஆறுதல் தேவை? இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நான் விசாரிட்டு போகிறேன், வரேன், வேலையை செய்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஆறுதல் வந்து சும்மா உட்காந்துருக்கேன், எனக்கு கவலைப்படாதப்பா அப்படின்னு சொன்னால் நான் நல்லா தான் இருக்கிறேன் போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருக்கு ஆறுதல் தேவையோ அங்கே தானே ஆறுதலின் தேவன் வருவார். அப்போ இப்படி ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம், திருமணமாகி நான் கோயிலுக்கு போனேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எனக்கு இன்னும் திருமண பாக்கியம் கிடைக்கல, அங்கே தான் ஆறுதல் வேணும். எங்கே ஒரு கஷ்டத்தின் சூழல் இருக்கிறதோ அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள கடவுள் என்ன செய்வார், ஆறுதல் அளிக்கிற தெய்வமாக இறங்கி வருவார். அப்போ நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவினுடைய மீட்பை கூட நம்மால் தடுக்க முடியும், அந்த ஆத்மா மீட்படைகிறத கூட நம்மளால் நிப்பாட்ட முடியும். ஏன்னா நம்ம இங்கிருந்து காரி கடவுளே முழிந்து கொண்டு இருந்தோன்னா அந்த ஆத்மா எப்படி அந்த ஆத்மாவுக்காக யார் ஜெபிப்பா? இறந்தவர்களுக்காக ஜெபிக்க முடியாது, வாழ்கிற நாம தான் ஜெபிக்க முடியும். அப்போ உறவுக்கார நீயும் நானுமே உங்கள் சொந்தமே வந்து கடவுளை இகழ்ந்துக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் கொண்டு விட்டார், ஆண்டவர் நம்மளை இப்படி பண்ணிட்டார், அவர் அடித்து நொறுக்கிவிட்டார், அவர் நம்ம வேதனையை தந்துட்டார்னு கடவுளை நம்ம வந்து கரிச்சு கொட்டி கடவுளையே இகழ்ந்து நம்ம என்னத்தை ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய ஒரு சில குடும்பங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் அநேகமான பேர் கடவுளை மீண்டும் சார்ந்திருக்கிறாங்க. துன்ப நேரத்தில், துயர நேரத்தில் எங்களுடைய அருங்குடைக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள், தகப்பன் இறந்துட்டார், அந்த கணவனை இழந்த நிலையில் கூட அந்த மகள் எங்கே ஓடி வந்தாள் என்று சொன்னால் இங்கே அருங்குடைக்கு தான் ஓடி வந்தாங்க. அப்போ அவங்க இழப்புகளை மீண்டும் யாரோடு சரி செய்ய பார்க்குறாங்க, கேள்விகள் இருக்கிறது, ஏன் ஆண்டவர் செய்தார், ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டம், ஏன் என்ன தவறு நாங்கள் செய்தோம். அந்த தேடல் எப்போதுமே உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், அது மனித இயல்பு. ஆனால் அவங்க எங்கிருந்து அதை தேட விரும்புகிறாங்க, ஆண்டவருடைய பக்கத்திலேருந்து தேட விரும்பினா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம ஒரு இறந்தவருடைய வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம், நம்ம போய் அங்கே போய் வியாக்கியானம்லாம் பேச மாட்டோம், அமைதி தான் அந்த ஆறுதல், அமைதியாக இருப்போம், அவங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அவங்களே ஒரு நிறைவடைகிற ஒரு நிலை நம்ம கூட இருந்தால் போதும். அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வார். ஆனால் இந்த நேரத்தில் எல்லாம், அந்த துன்ப நேரத்தில் அவர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை என்ன செய்வார், அப்படியே தாங்கி கொண்டு இருப்பார். உன்னுடைய கண்ணீரின் பாதையிலே நீ நடக்கும்போது உன்னை தாங்குகிற தேவன், ஆண்டவருடைய அந்த கிருபை வந்து தாங்கி நிற்கிறது, ஆறுதல் அளிக்கிறதா இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் உன்னை பலப்படுத்துவதாக இருக்கிறது. அதுதான் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு அடையாளம். ஆண்டவர் வந்து இதைத்தான் நீங்கள் சொல்கிறார். அதனால் ஆண்டவர் அந்த திருவெளிப்பாடு 21:5 நீங்கள் மறந்துடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்பத்தக்கது, உயிருள்ளது, உண்மை உள்ளதுன்னு எழுதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த உண்மையுள்ள வார்த்தை என்ன, நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டவர் எல்லாவற்றையும் புதியன ஆக்குவார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். ஒரு சில பேரை நான் கேட்பேன், வாலிப பிள்ளைகள், என்னப்பா ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஏன் வந்து நீங்கள் இப்படி விலகி போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம், இனிமே வந்து ஆண்டவர் எப்படி எங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எவ்வளவு தூரம் நீ விலகி போனாலும் ஆண்டவர் உன்னை மீண்டும் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். நீ எவ்வளவு தூரம் காணாமல் போனாலும், அந்த ஒரு ஆடு, நீ ஒரு ஆடாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விலகி போகாத, திரும்பி வாங்குறாரு. இன்றைக்கி அதை புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் என்னை ஏற்றுக்க மாட்டார். இன்றைக்கி மனிதர்கள் ஒருவேளை உங்களை தள்ளலாம், வெளியே மனிதர்கள் தள்ளலாம், சட்டங்கள் தள்ளலாம். இப்போ நம்ம திருச்சபையிலேயே சில சட்டங்கள் இருக்கிறது, நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னாக்க உடனே நன்மை வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கடவுள் ஒரு நாளும் உன்னை தள்ளுவதில்லை. அதனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த கடவுள் கொடுக்குற இரக்கத்தை தேடி ஓடி வரணும். ஒரு தந்தையிடத்தில் ஒரு தியான இடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது சொல்கிறார், 60 ஆண்டுகள் இந்த தியானத்துக்கு வந்த ஒரு நபர் 60 ஆண்டுகள் பாவசங்கீர்த்தனம் செய்யாமல் இருந்தவர் அந்த இடத்துல வந்து கடவுளுடைய அன்பை உணர்ந்து அவர் பாவசங்கீர்த்தனம் செய்து ஒப்புரவு அரிச்சாதனம் நட்கருணை உட்கொண்டு அவர் மீண்டும் ஆண்டவரோடு இணைகிறாருன்னா ஆண்டவர் அந்த 60 வருடம் அவருக்கு என்ன செய்திருக்கிறார், டைம் கொடுத்துருக்கிறார். அகுஸ்தினாரை பற்றி நம்ம செய்தியில் படிக்கிறோமே, அவர் எவ்வளோ பாவம் செய்தார், அவர் பெரிய பாவி, அவருடைய பாவ நிலையெல்லாம் ரொம்ப ஆழமானது. ஆனாலும் பாருங்கள், அவர் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார் பாருங்கள், அந்த கேட்ட மாத்திரத்தில் தான். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நீ என்னிடம் உரைத்து ஆண்டவர் சொல்கிறார், ஓ மானிட அந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா, என் தலைவராக நான் தலைவராகி ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் இடத்துல சொல்ல, இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, அதாவது அந்த காய்ந்து போன மனநிலையோட வெறுமையின் மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இறைவாக்கு உரை. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் நீ கேட்குறியோ கேட்கலையோ உரைச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செய்தி போய்கிட்டே இருக்குது, அது எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு விடப்பட்டிருக்கிற சவால், கடவுளுக்கு இல்லை, அவர்களுக்கு விடப்பட்ட சவால். அதனால தான் கடவுளுடைய அந்த நற்செய்தி சொல்லுது, கடவுள் அன்பு பிறர் அன்பு இரண்டும் நம்மகிட்டேருந்து வெளிப்படணும். அது எப்படி வெளிப்படணும், வெறும் சாப்பாடு கொடுக்கறதுல மட்டும் இல்லைங்க, ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்கிறதுலையும் வெளிப்படணும். பாருங்கள், திருவெளிப்பாடு 21:2 நம்ம பார்க்குறோம், அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பாருங்கள், புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இப்போது மகனாகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து என்ன செய்தார், இறங்கி வந்தார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அணி செய்து கொண்டார், தன்னையே அணி செய்து கொண்டு மணமகளைப் போல. இப்போ மணமகனாக இயேசு சித்தரிக்கப்படுகிறார், அவரும் இதே மாதிரி தான் வந்தார். இப்போ நாம் என்ன செய்யணும், நம்முடைய நிலையிலிருந்து இறங்கி செல்வது, விண்ணகத்தை விட்டு இறங்கி கடவுளே வந்துட்டார், நான் என்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வராமல் இருந்தேன்னா எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ நான் என்ன செய்யணும், செய்ய வேண்டியதை செய்தால் தான் எலும்புகளுக்கு உயிர் கிடைக்கும், இல்லைன்னா எலும்புகள் எலும்புகள் தான். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, எலும்புகளை நான் அப்படியே வீதியில் விரித்து கிடக்கும், அந்த எலும்புகளை எல்லோரும் மிதித்து செல்வர் சாணியை போல. அப்போது கடவுள் அந்த எலும்புக்கு உயிர் கொடுக்கவும் கடவுளுக்கு வல்லமை உண்டு, அதை அவர் திரும்பி பார்க்காத போது அவர் சாணத்தை போல எல்லோரும் மிதித்து போவாங்க, அவ்வளவு கேவலமாக கூடிய ஒரு நிலையும் உண்டு. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாமும் நம்முடைய நிலையிலிருந்து இறங்கி செல்வது. இறங்கி போகுதுன்னா என்ன, அப்படி கையை கட்டிக்கிட்டு கீழே குனிஞ்சு நிற்பதா, இல்லை அன்பை பகிர்வது. யாருக்கு அந்த அன்பு தேவை, யாருக்கிட்ட இந்த உதவியை கொடுத்தா அந்த சரியாக போய் சேரும், ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம போய் கொட்டிட்டு வரதில்லை, எனக்கு இந்த இடம் பிடிக்கும் அதனால நான் போய் அங்கே போய் அதை செய்கிறேன், இல்லை சரியானதை தேர்ந்து தெளிந்து செய்வது, சரியான விதத்தில் அதற்கான முயற்சியை எடுப்பது. ஆண்டவர் இதுக்கு தான் நமக்கு இந்த கட்டளையிட்டபடின்ற கட்டளையிடுறார், கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன், நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது, ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது, நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது, அவற்றின் மேல் உயிர் இன்னும் வரவில்லை. பாருங்க, பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை அப்படின்றார், ஒன்று ஒன்றுக்கும் இறைவாக்கு உரை. அப்போ நம்ம எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதை இன்னும் அதிகப்படுத்த நமக்கு இறைவாக்க நம்ம கேட்க நீங்கள் மீண்டும் மீண்டும் புதுப்படைப்பாய் உயர்ந்துட்டே இருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்குறாரு. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதுனா என்ன, ஆண்டவருடைய அடிப்படை காரியம். நம்ம ஒரு சில விஷயம் சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போங்க, கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் செய்யுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, யாராவது கண்ணை திறந்து பாருங்கள், யாராவது உதவியில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னாக்க உங்களால் என்ன கை நீட்ட முடியுமோ கை நீட்டுங்க. சாரி பாத் பெண்ணுக்கிட்ட கடவுள் ஒன்று 5 கிலோ மாவு போட்டு அரைச்சி எனக்கு ரொட்டி சுட்டு கொண்டுடுவான்னு சொல்லலை, அவகிட்ட இருந்த மாவுலேருந்து ஒரு ரொட்டி எனக்கு கொடு அப்படின்னார் பாருங்களேன். அப்போ பாருங்கள், கடவுள் எவ்வளவு எதிர்பார்க்கிறாரோ அவ்வளோதான் எதிர்பார்ப்பார். அப்படிப்பட்ட செயலை செய்கிற போது கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவினுடைய அடையாளம் என்ன, நம்முடைய துன்பத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கடவுள் அல்ல, வேதனையோடு கூட அவர் உச்சி அங்கே பார்த்துட்டு ஐயோ இன்னும் பாவம் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அவர் என்ன ஒரு சிம்பதியை கொடுத்து கொண்டிருந்தவர் இல்லை, அவர் ஓடி வந்த தெய்வம். அப்போ நாமும் ஏதோ ஒன்றை ஆண்டவருடைய பெயராலை செய்கிற போது நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறீங்க. ரோமையர் 5:21 சொல்லுது, சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல சாவின் வழியாக பாவம் என்ன செய்ததுன்னா ஆட்சி செலுத்தியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய், அப்போசிட்டு போல் காட்டுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கிறது. அப்போ நம்ம ஜெபிப்பது, கடவுளுடைய காரியம் என்னென்னு தேடுறது, இதெல்லாம் ருடிமெண்ட்ரி, இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் செய்யும்போது அடுத்த கட்டத்திற்கு கடவுள் அந்த உயிர் மூச்சை அளிக்கிற வல்லமையோடு நம்மளை அழைத்து செல்வார். என் அன்புக்குரிய தேவ ஜனம், இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள். கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த நாட்களை வீணாக்கிட வேண்டாம். நிறைய நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னும் அதை அறிந்து அறிவு தெளிவோடு செய்யுங்க. எதற்காக நான் செய்கிறேன்? ஒரு சில பேர் நல்ல உதவி செய்வாங்க, நிறைய பெரிய உதவிகள்லாம் செய்கிறாங்க. எதுக்காக செய்கிறாங்கன்னா தன் பெருமை விளங்கணும்னு செய்வாங்க. என்னுடைய பேர் வருமா அதில் அப்படின்னு செய்வாங்க. நான் ஒரு கிராமப்புறத்தில் இருந்தேன். ஒரு கிராமத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு சிறிய கட்டுமானம், அங்கே இந்த ஊரில் ஒரு மணிக்கூண்டு கட்டுறதுக்காக அந்த பணிகளை செய்து கொண்டு இருந்தோம். அப்போது ஒரு பணம் படைத்த ஒரு நபர் அங்கே வந்தார். இந்த அழைத்து வந்தாங்க அவரை, உதவி தேடி எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, இவன் உதவி செய்ய மாட்டான் அப்படின்ட்டார். உதவி செய்ய, ஏன்னா கடவுள் நமக்கு வெளிப்பாட்டை கொடுத்துட்டே இருக்கிறார், இவரை நம்பி நீ எதுவும் செய்யாத அப்படின்ட்டார். அப்புறம் நான் என்னுடைய சோர்ஸ் எல்லாம் திரட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைகளை ஆரம்பிச்சுட்டு அவர் நான் பார்க்குறேன், நான் செய்கிறேன், நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, சீக்கிரம் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னாரு. கடைசியில் வேலையை ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது அவர் எந்த உதவியுமே செய்யலை. அவர் கடைசியில் நாங்கள் ஆட்களை வைத்து ஏதாவது என்ன பிரதர் செய்ய போகிறீங்க, பார்த்துட்டு போனீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவர் 2000 ரூபாயை கொடுத்தார். 2000 ரூபா கொடுத்து என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கடவுள் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சு கொள்கிறோம், நம்ம ஒன்றும் பாதிக்கப்படுவதில்லை. பாருங்கள் அவருடைய மனநிலை என்ன, ஏன் அவர் உதவி செய்யலைன்னா அது வெள்ளிடை மலையாக இல்லை, அது ரோட்டு மேலே இல்லை, அது எல்லோரும் பார்க்கும்படியான ஒரு அடையாளம் இருந்தால் அவங்க பேர்களை நம்ம பதிவு செய்வோம், இப்போ இவர் தான் இது கட்டி கொடுத்தாரா 4 பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அடையாளம் இல்லாததுனால இன்றைக்கி ரோடுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரோடு சைடு தான் அவங்க சில கட்டுவாங்க. சில பேர் வானுயர சில சுருவங்களை கொண்டு வந்து வச்சு அவங்க சொல்லுவாங்க, இந்த சுருவம் அவர் தான் வச்சாராம்மா அப்படின்வாங்க. சில ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லா இதுலேயும் பேர் எழுதி வச்சுருப்பாங்க, நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு காட்டுறதுக்கு. பாருங்கள் இதெல்லாம் வந்து அடையாளங்கள், நம்மளோட நம்மை ப்ரொஜெக்ட் பண்ணுற அடையாளங்கள். இது இல்லை, கடவுளை முன்னிலைப்படுத்துகிற அடையாளங்களாக நம்ம மாறுகிற போது கடவுளை மேன்மைப்படுத்தும். நம்ம செய்கிற செயல் அனைத்தும் கடவுளை மேன்மைப்படுத்துவதாக இருக்கட்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்படின்னார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்ம கடந்து செல்லணும். உன் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க, உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும். எது உண்மை நெறி என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கும் போது கடவுள் உங்களை உண்மை நெறியில் வழி நடத்துவார், கட்டளைகளை உங்களுக்கு அவர் கற்றுத்தருவார். ஆண்டவர் நமக்கு கரம் கற்றுத்தருகிறவர், அதன்படி செயல்படவும் ஆற்றல் அளிக்கிறவர். பரலோகத்து மந்திரம் சொல்லும் பொழுது மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார், தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிறோம். ரெண்டையும் கடவுள் செய்து கொடுக்கிறார், கற்பிக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இயேசுவைத்தான் நம்மளுடைய முன்னோடியாக வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இயேசுவைத்தான் நீங்கள் கரம் பிடித்து ஓடுறீங்க. அதனால தான் சொல்கிறோம், இயேசுவை நீங்கள் கைப்பிடிங்க, மற்ற எதையும் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் சரியாக தான் போவீங்க. அன்னை மரியாதை பார்க்கிற பொழுது அவங்க யாரை காட்டுறாங்க, மகனைத்தான் காட்டுவாங்க. புனிதர்களை பார்க்கிற போது புனிதர்கள் இயேசுவை தான் காட்டுறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வேறு அடையாளங்களை மனிதர்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காணாமல் போயிடுவீங்க. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம், ஆண்டவர் காட்டுகிற வழியை நம்புவோம், வெற்றியடைந்தவர்களை பார்ப்போம். வெற்றியடையாத மனிதர்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது, ஆல்பர்ட்டை பார்க்கக்கூடாது, ஆரோக்கியசாமியை பார்க்கக்கூடாது, வேறு பெயர் கொண்டிருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்னும் நம்ம வெற்றி அடையலை, அதனால் எங்கே வேணாலும் நம்ம தப்பிப்போகலாம். வெற்றி அடைந்தவர்கள்னு அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் தான் புனிதர்கள். அதனால தான் புனிதர்களை பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். யாரை வைத்து வெற்றி அடைந்தார்கள்? இயேசுவை. இயேசுவை முன் கண் முன்னிறுத்து நாங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி இயேசு தான் இருக்கிறாரா? ஒரு செயலை செய்யும் போது கண்டிப்பாக எனக்கு தெரிந்தே நிறைய சாட்சிகள் இயேசுவை முன்வைத்து ஓடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்களை போல அவங்களால தான் இந்த மாதிரி திருச்சபைகள் இன்னும் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு உயிரோட்டமுள்ள திருச்சபையாக இருக்கிறது. தொடர்ந்து எல்லோரும் மாறுகிற போது கண்டிப்பாக இந்த கத்தோலிக்க திருச்சபை எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும். இந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். நீங்களும் அந்த சாட்சியாய் மாற உங்களையும் இணைத்து செயல்படுத்த ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு மன்றாடுவோம். ஆமீன்.